டிரான்ஸ்வர்ல்ட் ரேடியோவின் காலை தமிழ் ஒலிபரப்பிற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம்.
வணக்கம் வேத ஆராய்ச்சி அன்பர்களே, சத்திய வேதத்தை நீங்கள் ஆவலோடு கற்றுக்கொண்டு வருவதற்காக தேவனை துதிக்கிறோம். இந்த நிகழ்ச்சியை இந்த மாத இறுதிக்குள்ளாக 10 பேருக்காவது அறிமுகப்படுத்துவீர்களா? நிகழ்ச்சி நிரல் தேவையானால் எங்களுக்கு எழுதி பெற்றுக் கொள்ளுங்கள்.
டிரான்ஸ்வர்ல்ட் ரேடியோ இந்தியாவின் ஊழியங்களுக்காக ஜெபித்து வருகிற ஒவ்வொரு அருமையான சகோதரனுக்காக சகோதரிக்காக நாங்கள் கர்த்தரை துதிக்கிறோம். தொடர்ந்து இந்த வேத ஆராய்ச்சி நிகழ்ச்சியை நீங்கள் கேட்டு நீங்கள் எழுதும் கடிதங்களுக்காக உங்களுக்கு நன்றி கூறுகிறோம். கடிதம் எழுதவில்லை என்றாலும் எங்களுடைய அறிவிப்பை கேட்டு நேயர் கூடுகையிலே வந்து பங்கு பெற்ற உங்கள் ஒவ்வொருவருக்காகவும் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். தொடர்ந்து வசனத்தின் மேலே வாஞ்சியுள்ளவர்களாய் நிகழ்ச்சியை கேளுங்கள். ஒவ்வொரு நாளும் கர்த்தர் உங்களோடு பேசுவார். அவருக்கு கீழ்ப்படியுங்கள். அவருடைய சித்தத்தின் மையத்திலே எப்பொழுதும் உங்களை காத்துக் கொள்ளுங்கள். கடந்த நிகழ்ச்சியிலே சகரியா 9:1 நாம் சிந்திக்க துவங்கினோம். 2 முதல் தொடர்ந்து சிந்திப்போம். அதற்கு ஆதாரமாக 1-2 நான் வாசிக்கிறேன். ஆதிராக் தேசத்துக்கு விரோதமானதும் தமஸ்குவின் மேல் வந்து தங்குவதுமான கர்த்தருடைய வார்த்தையாகிய பாரம், மனுஷரின் கண்களும் இஸ்ரவேலுடைய சகல கோத்திரங்களின் கண்களும் கர்த்தரை நோக்கிக் கொண்டிருக்கும். ஆமாத்தும் மிகவும் ஞானமுள்ள தீர்வும் சீதோனும் அதன் எல்லைக்குள்ளாயிருக்கும். தீர்வும் சீதோனும் கூட அன்றைய நாட்களிலே மிகவும் செல்வ செழிப்பான வணிக நகரங்களாக இருந்தன. வசனங்கள் 3-4 பாருங்கள். தீரு தனக்கு அரணை கட்டி தூளை போல் வெள்ளியையும் வீதிகளின் சேற்றை போல் பசும் பொன்னையும் சேர்த்து வைத்தது. இதோ ஆண்டவர் அதை தள்ளிவிட்டு சமுத்திரத்தில் அதன் பலத்தை முறித்து போடுவார். அது அக்கினிக்கு இரையாகும். தீருப்பட்டணம் எளிதிலே வெல்ல முடியாத ஒரு நகரம் என்று ஒவ்வொருவரும் நினைத்திருந்தார்கள். ஏனென்றால் அது ஒரு தீவிலே அரணாக அமைத்து காணப்பட்டது. அதில் வாழ்ந்தவர்கள் கடற்பயணத்திலே சிறந்த பொய்னீசியர்கள். இவர்கள் ஒரு சிறந்த வியாபார தேசமாக அதை உருவாக்கி அநேக செல்வங்களை சேர்த்திருந்தார்கள். மகா அலெக்சாண்டர் அதை 7 முற்றுகையிட்டு இறுதியாக பிடித்தான். இதை பிடிப்பதற்காக பழைய நகரத்தை அலெக்சாண்டர் உடைத்து அதை எடுத்து கடலுக்குள்ளே போட்டு பாதை அமைத்து அந்த தீவிற்குள்ளே நுழைந்தான். அவனுடைய படைகள் அதனை வென்றது. இன்றும் நாம் அங்கே போனால் இவற்றையெல்லாம் பார்க்கலாம். இந்த தீர்க்க தரிசனம் எவ்வளவு சரியாக நிறைவேறியுள்ளது என்பதை நீங்கள் அப்பொழுது கண்கூடாக கண்டு உணர முடியும். அலெக்சாண்டர் இந்த தீர்வை பிடித்த பின்னர் பெலிஸ்திய தேசத்தை நோக்கி படையெடுத்தான். சகரியா 9:5 பாருங்கள். அஸ்கலோன் அதை கண்டு பயப்படும், காத்சாவும் அதை கண்டு மிகவும் துக்கிக்கும், எக்ரோனும் தன் நம்பிக்கை அற்றுப்போனபடியால் மிகவும் பிரலாபிக்கும், காத்சாவில் ராஜா அழிந்து போவான், அஸ்கலோன் குடியற்றிருக்கும். இந்த பகுதி இன்றும் அழிந்த நிலைமையிலேயே காணப்படுகிறது. இங்கே பழைய தாகோன் ஆலயத்தின் அழிவுகளையும் பார்க்கலாம். இந்த பகுதி இப்பொழுது இஸ்ரவேல் தேசத்திற்கு திரும்ப கொடுக்கப்பட்டுள்ளது. அஸ்தோத்தில் அவர்கள் செயற்கை துறைமுகத்தை இப்பொழுது கட்டியிருக்கிறார்கள். மேலும் வீடு மேல் வீடு கட்டிக்கொண்டே இருக்கிறார்கள். இன்று ஆயிரக்கணக்கானோர் அஸ்தோத்திற்கு சென்று விட்டார்கள். நீங்கள் கடற்கரையிலிருந்து உள் தேசத்தை நோக்கி செல்வீர்கள் என்றால் அங்கே அஸ்கலோனை காணலாம். இது இப்பொழுது செழித்து வளர்ந்து கொண்டிருக்கிற ஒரு நகரம். ஆனால் இது பழைய அஸ்கலோன் நகரம் இருந்த இடத்திலே இல்லை. உண்மையான அஸ்கலோன் கடற்கரைக்கு வலதுபுறமாக அமைந்திருந்தது. அதன் அழிவுகள் இன்றும் காணப்படுகின்றன. இப்பொழுது அது ஒரு பூங்கா போல இருக்கிறது. அது அழகான பகுதிதான். ஆனால் அங்கே மக்கள் குடியேறவில்லை. அது ஒரு நகரமாக இனி மாறவும் செய்யாது. தேவனுடைய வார்த்தை எவ்வளவாக நிறைவேறிவிட்டது பார்த்தீர்களா? அலெக்சாண்டர் இந்த பகுதிகளை அழித்து பெலிஸ்தியர்களின் வல்லமையை உடைத்தெறிந்தான். சகரியா 9:6 பாருங்கள். அஸ்தோத்தில் வேசி பிள்ளைகள் வாசம் பண்ணுவார்கள், நான் பெலிஸ்தரின் கர்வத்தை அழிப்பேன். அஸ்தோத்திலே வேசி பிள்ளைகள் வாசம் பண்ணுவார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அஸ்தோத்திலே மக்கள் குடியிருக்க மாட்டார்கள் என்று இங்கே சொல்லப்படவில்லை. அங்கே நல்ல உயர்ந்த குடிமக்கள் இருக்க மாட்டார்கள் என்றே சொல்லப்பட்டிருக்கிறது. அஸ்தோத்திலே இன்று மக்கள் குடியிருக்கிறார்கள். நான் பெலிஸ்தரின் கர்வத்தை அழிப்பேன் என்றும் இங்கே வாசிக்கிறோம். மகா அலெக்சாண்டர் இந்த பெலிஸ்தியரின் தேசத்தை முடிவிற்கு கொண்டு வந்து விட்டான் என்று சொல்லலாம். அவர்கள் மீண்டுமாக ஒரு தேசமாக ஒருபொழுதும் உருவெடுப்பதில்லை. சகரியா 9:7 பாருங்கள். அவனுடைய ரத்தத்தை அவன் வாயிலிருந்தும் அவனுடைய அருவறுப்புகளை அவன் பல்லுகளின் நடுவிலிருந்தும் நீக்கி போடுவேன். அவனோ நம்முடைய தேவனுக்கென்று மீதியாக வைக்கப்பட்டு யூதாவிலே பிரபுவைப் போல இருப்பான், எக்ரோன் எபூசியனைப் போல இருப்பான். இது அவர்கள் உண்ட தீட்டான உணவையும் விக்கிரகங்களுக்கு அவர்கள் இட்ட பலிகளையும் குறிப்பிடுகிறது. தேவன் பெலிஸ்தியாவிலிருந்து விக்கிரக வழிபாட்டை அகற்றி போட்டார். இருந்தபோதிலும் கிறிஸ்து திரும்பி வரும்பொழுது அவர்கள் இஸ்ரவேலின் தேவனிடத்தில் திருப்பப்படுவார்கள். அவனோ நம்முடைய தேவனுக்கென்று மீதியாக வைக்கப்பட்டு என்று சகரியா சொல்வதை கவனிக்க வேண்டும். பெலிஸ்தியா தேவனுடைய ஜனங்களுக்குள் ஒரு பங்கை பெற்று இஸ்ரவேலின் ஆசீர்வாதங்களை சுதந்திரிக்கும். இந்த மகா அலெக்சாண்டர் தனக்கு முன்னிருந்த எல்லாவற்றையும் அழித்துவிட்டான். தீர்வை போன்று நகரங்களை பிடிப்பதற்கு பல மாதங்கள் காத்திருக்க வேண்டுமானாலும் அவன் காத்திருப்பான். அதற்கு அவன் கவலைப்படுகிறதே இல்லை. ஏனென்றால் அவன் எங்கேயும் தனக்கு பின்னாக ஒரு பலமான கோட்டையை விட்டு சென்றதில்லை. இப்பொழுது அவன் எருசலேமை நெருங்கிக் கொண்டிருக்கிறான். அவன் எருசலேமிற்கு என்ன செய்யப்போகிறான்? நல்லது, நமக்கு இங்கே ஒரு மிகவும் வித்தியாசமான வாக்கியம் கொடுக்கப்பட்டிருக்கிறதை கவனியுங்கள். சகரியா 9:8 சேனையானது புறப்படும் போதும் திரும்பி வரும்போதும் என் ஆலயம் காக்கப்படும்படி அதை சுற்றிலும் பாளையம் போடுவேன். இனி ஒடுக்குகிறவன் அவர்களிடத்தில் கடந்து வருவதில்லை. அதை என் கண்களினாலே பார்த்துக் கொண்டிருக்கிறேன். இது அவர்கள் கட்டி கொடுத்திருந்த சிறிய தேவாலயத்தை குறிக்கிறது. அந்த ஆலயத்தை மகா அலெக்சாண்டரிடத்திலிருந்து அவர் காக்கப் போவதாக சொல்கிறார். தேவன் கூறியதை சகரியா தைரியமாக எழுதுகிறார். ஏனென்றால் அவரால் தேவனுடைய வார்த்தையின் துல்லியமான தன்மையை சார்ந்திருக்க முடிந்தது. அது நிறைவேறும் என்று அவரால் நம்ப முடிந்தது. சரி, அது நிறைவேறியதா? ஜோசிஃபஸ் என்பவருடைய புத்தகத்தை நீங்கள் பார்க்கும்பொழுது வரலாற்றை புரிந்து கொள்ள முடிகிறது. அவருடைய கருத்துப்படி எருசலேமில் இருந்த பிரதான ஆசாரியன் தரிசனம் கண்டான். அதிலே வெற்றியாளரை வெளியில் சென்று சந்திக்கும்படி அவன் ஒரு கட்டளை பெற்றான். ஆகவே இவர் அலெக்சாண்டரின் வருகைக்காக காத்திருந்தார். அவ்வாறு காத்திருக்கும் பொழுது அலெக்சாண்டர் நகரத்தை விட்டு தூரமாக இல்லை என்பதை புரிந்து கொண்டவுடன் பிரதான ஆசாரியன் தன்னோடு உள்ள ஆசாரியர்களோட திரளான ஜனங்களோட ஒரு அணிவகுப்பாக எதிர்கொண்டு சென்றான். அந்த அணிவகுப்பு பெரும் மதிப்பிற்குரியதாக, மற்ற தேசங்களைக் காட்டிலும் வித்தியாசமானதாக காணப்பட்டது. இவ்வேளையிலே அலெக்சாண்டரை பின்பற்றி வந்த பொய்னீசியர்கள், கல்தேயர்கள் தங்கள் மனதிலே இவ்வாறு நினைத்தார்களாம். தாங்கள் அந்த நகரத்தை சுதந்திரமாக கொள்ளையிட முடியும் என்றும் பிரதான ஆசாரியனை கொண்டுவிடலாம் என்றும் நினைத்தார்கள். ஆனால் நிலைமை தலைகீழானது. மகா அலெக்சாண்டர் வெள்ளை உடையிலே தூரத்திலே கூட்டமாக ஜனங்கள் வருகிறதையும் ஆசாரியர்கள் அவர்களுக்குரிய விசேஷித்த ஆடைகளோடு நின்று கொண்டிருந்ததையும் தலையிலே பாகையோடும் தங்க தகட்டிலே தேவனுடைய நாமம் பொறிக்கப்பட்டதாகவும் பார்த்து அருகிலே வந்த அலெக்சாண்டர் அந்த நாமத்தை தொழுது கொண்டான். பிறகு முதலில் பிரதான ஆசாரியனை வணங்கினான். அதனைத் தொடர்ந்து யூதர்கள் யாவரும் ஒரே சத்தத்தில் அலெக்சாண்டருக்கு வணக்கம் தெரிவித்தார்கள். பின்னர் அவனை சூழ்ந்து கொண்டார்கள். அதை பார்த்த சீரிய ராஜாவும் மற்றவர்களும் பிரமித்து போனார்கள். அலெக்சாண்டர் இவ்வாறு நடந்து கொண்டபடியால் அவருக்கு பைத்தியம் பிடித்திருக்குமோ என்று கூட நினைத்தார்கள். இருந்தபோதிலும் பர்மேனியோ என்பவர் மாத்திரம் அவரிடத்திலே சென்று, மற்றவர்கள் எல்லாரும் உம்மை தொழுது கொள்ளும்பொழுது நீர் எவ்வாறு இந்த யூத பிரதான ஆசாரியனை தொழுது கொண்டீர்? இது எப்படி நடந்தது என்று கேட்டான். அதற்கு அலெக்சாண்டர், நான் அவரை வணங்கவில்லை, அவரை இந்த ஆசாரியத்துவத்தை கொடுத்து கனப்படுத்திய தேவனை வணங்குகிறேன். நான் இதே மனிதனை என்னுடைய கனவிலே முன்பே பார்த்திருக்கிறேன் என்று பதில் உரைத்தானாம். இவ்வாறு அந்த வரலாற்று ஆசிரியர் ஜோசிஃபஸ் எழுதியிருக்கிறார். பின்னர் அலெக்சாண்டர் எருசலேம் நகரத்திற்குள்ளே நுழைந்து அங்கே தேவாலயத்திலே தேவனை தொழுது கொண்டான். மற்றொரு பாரம்பரியம் இவ்வாறு சொல்கிறது. பிரதான ஆசாரியன் தன்னுடைய ஆசாரிய உடையோடு அவனை அணுகியது மட்டுமல்லாமல் அவன் தன்னோடு தானியேல் புத்தகத்தையும் கொண்டு வந்து அதிலே அலெக்சாண்டரை பற்றி எழுதியிருக்கிறதையும் காண்பித்தாராம். இது அலெக்சாண்டரை மிகவும் அசைத்தது. ஆகவே அவன் நகரத்திற்குள்ளே சென்று பலிகளை செலுத்தி தேவாலயத்திலே தொழுது கொண்டான். அலெக்சாண்டர் எருசலேமை அழிக்காதது சகரியாவின் தீர்க்க தரிசனத்தை மிகவும் சிறந்ததாக மாற்றுகிறது. ஏனென்றால் சகரியா தீர்க்க தரிசனத்திலே சொல்லப்பட்டது போலவே தேவன் அவருடைய ஆலயம் காக்கப்படும்படி அதை சுற்றிலும் பாளையம் போட்டிருக்கிறார். அலெக்சாண்டர் மிகவும் புத்திசாலியான தளபதியாக இருந்த போதிலும் மிகவும் கொடூரமானவனாக, காட்டு மிராண்டித்தனமானவனாக, தற்பெருமை உள்ளவனாக இருந்த போதிலும் சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனம் முரண்படவில்லை. அடுத்த வசனத்திலே வரப்போகின்ற ராஜாவை குறித்த தீர்க்க தரிசனத்தை பார்க்கிறோம். இந்த வசனம் வேதத்திலே மிகவும் சிறந்த வசனங்களிலே ஒன்றாகும். பொதுவாக இந்த வசனத்திலிருந்து குருத்தோலை ஞாயிற்றிலே செய்தி கேட்டிருக்கலாம். ஏனென்றால் எருசலேமிற்குள்ளே இயேசு கிறிஸ்து வெற்றி பவனி வந்ததை இது குறிக்கிறது. கவனியங்கள், வாசிக்கிறேன். சகரியா 9:9 சீயோன் குமாரத்தியே மிகவும் களி கூறு, எருசலேம் குமாரத்தியே கெம்பீரி, இதோ உன் ராஜா உன்னிடத்தில் வருகிறார், அவர் நீதி உள்ளவரும் ரட்சிக்கிறவரும் தாழ்மை உள்ளவரும் கழுதையின் மேலும் கழுதை குட்டியாகிய மரியின் மேலும் ஏறி வருகிறவருமாயிருக்கிறார். பிரியமானவர்களே, நாம் இந்த வசனத்தை சற்று விரிவாக சிந்திக்க இருக்கிறோம். இது கதவு கீழ் போன்றது. இங்கேயே தீர்க்க தரிசனம் திரும்புகிறது. முதலாவது இதிலே ரட்சிக்கிறவரும் என்று சொல்லப்படுகிறது. விடுவிக்கிறவர் அல்லது வெற்றி தருகிறவர் என்று மொழிபெயர்க்கப்பட்டிருந்தால் நலமாயிருக்கும். அவர் ராஜாவாக இருக்கப் போகிறவர். அவர் வெற்றியை கொண்டு வருகிறவராக அல்லது விடுவிக்க வருகிறவராயிருக்கிறார். இயேசு கிறிஸ்துவின் இந்த வெற்றி பவனியை எல்லா சுவிசேஷ எழுத்தாளர்களும் எழுதியிருந்தாலும் மத்தேயு மாத்திரமே சகரியா புத்தகத்திலிருந்து மேற்கோடிட்டு இதை காட்டுகிறார். யோவான் சுவிசேஷத்திலே சகரியா தீர்க்க தரிசனத்திற்கு விளக்க உரையை காண முடிகிறது. உதாரணமாக களி கூறு என்ற வார்த்தைக்கு பதிலாக பயப்படாதே என்ற வார்த்தையை யோவான் பயன்படுத்துகிறார். இது ஒரு நல்ல மொழிபெயர்ப்பு தான். இப்பொழுது மத்தேயு கூறுவதை கவனியுங்கள். வாசிக்கிறேன் மத்தேயு 21:1-5. அவர்கள் எருசலேமுக்கு சமீபமாய் சேர்ந்து ஒலிவ மலைக்கு அருகான பெத்பகேவுக்கு வந்தபோது இயேசுவானவர் சீஷரில் 2 பேரை நோக்கி, உங்களுக்கு எதிரே இருக்கிற கிராமத்துக்கு போங்கள், போன உடனே அங்கே ஒரு கழுதையையும் அதனோட ஒரு குட்டியையும் கட்டியிருக்க காண்பீர்கள், அவைகளை அவிழ்த்து என்னிடத்தில் கொண்டு வாருங்கள், ஒருவன் உங்களுக்கு ஏதாயிலும் சொன்னால் இவைகள் ஆண்டவருக்கு வேண்டும் என்று சொல்லுங்கள், உடனே அவைகளை அனுப்பி விடுவான் என்று சொல்லி அவர்களை அனுப்பினார். இதோ உன் ராஜா சாந்த குணமுள்ளவராய் கழுதையின் மேலும் கழுதை குட்டியாகிய மரியின் மேலும் ஏறிக்கொண்டு உன்னிடத்தில் வருகிறார் என்று சீயோன் குமாரத்திக்கு சொல்லுங்கள் என்று தீர்க்க தரிசியினால் உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இதெல்லாம் நடந்தது என்று வாசிக்கிறோம். மத்தேயு என்ன சொல்கிறார்? சீயோன் குமாரத்திக்கு சொல்லுங்கள் என்கிறார். சகரியா கூறியது போலவே சீயோன் குமாரத்தியை மிகவும் களி கூறு என்று அவர் கூறவில்லை. மேலும் அவர் நீதி உள்ளவரும் ரட்சிக்கிறவரும் என்ற வார்த்தைகளை விட்டுவிட்டார். வசனம் 9 உறுதியான பகுதியை மாத்திரம் மத்தேயு கோடிட்டு காட்டுகிறார். மத்தேயு ஏன் சில பகுதிகளை விட்டுவிட்டு சில பகுதிகளை சேர்த்திருக்கிறார்? மத்தேயு மேற்கோடிட்டு காட்டியதும் யோவான் விளக்கி கூறுவதும் இயேசு கிறிஸ்துவின் முதலாவது வருகையை பற்றியதாகும். சகரியாவின் அந்த வசனத்தின் மற்ற பகுதி இயேசுவின் 2வது வருகையை பற்றியதாகும். இயேசு கிறிஸ்து ஒரு சிறிய சமாதான மிருகத்தின் மீது அமர்ந்து பவனி வந்து தம்முடைய முதலாவது வருகையிலே சமாதானத்தை கொண்டு வந்தார். ஆனால் இனிமேல் அவர் வெள்ளை குதிரையின் மேலே அமர்ந்து போருக்கான குதிரை மீது அமர்ந்து 2வது வருகையிலே வருவார். ஆனால் அவர் சமாதானத்தை தான் கொண்டு வரப்போகிறார். எவ்வாறு? எல்லா அநியாயத்தையும் அவர் கீழ்ப்படுத்துவதன் மூலமாக. இந்த உலகம் சுமார் 2000 ஆண்டுகளாக இயேசு கிறிஸ்துவுக்கு என்ன தீர்வு கொண்டு வர வேண்டும் என்று முடிவு செய்ய முயற்சித்துக் கொண்டிருக்கிறது. உலகம் அவரை இன்று வரை புறக்கணித்துக் கொண்டுதான் இருக்கிறது. ஆகவே குமாரன் மீண்டும் ஆளுகை செய்கிறதற்காக வருகிறார் என்று தேவன் தெளிவுபடுத்தியிருக்கிறார். என்னையும் உங்களையும் மீட்பதற்காக, சிலுவையில் மரிப்பதற்காக முதல் முறை இயேசு வந்தார். ஆனால் இனி அவர் ஆளுகை செய்வதற்காக வரப்போகிறார். இது சகரியாவிற்கு புரியாத புதிராக காணப்பட்டிருக்கும். இன்னும் கூட அநேகருக்கு இது ஒரு புதிராகவே காணப்படுகிறது. அதேவேளையிலே சீமோன் பேதுரு இது சகரியாவிற்கு மட்டுமல்ல மற்ற தீர்க்கதரிசிகளுக்கும் புரியாத புதிராகவே இருந்தது என்பதை தெளிவுபடுத்துகிறார். பாருங்கள், 1 பேதுரு 1:10-11. உங்களுக்கு உண்டான கிருபையை குறித்து தீர்க்க தரிசனம் சொன்ன தீர்க்கதரிசிகள் இந்த இரட்சிப்பை குறித்து கருத்தாய் ஆராய்ந்து பரிசோதனை பண்ணினார்கள். தங்களில் உள்ள கிறிஸ்துவின் ஆவியானவர் கிறிஸ்துவுக்கு உண்டாகும் பாடுகளையும் அவைகளுக்கு பின்வரும் மகிமைகளையும் முன்னறிவித்த போது இன்ன காலத்தை குறித்தார் என்பதையும் அந்த காலத்தின் விசேஷம் இன்னவென்பதையும் ஆராய்ந்தார்கள் என்று சொல்கிறார். இயேசு கிறிஸ்துவின் முதலாவது இரண்டாவது வருகையை ஒரே பகுதியிலே சேர்த்து தீர்க்க தரிசனமாக சொல்லப்பட்டிருக்கும் பொழுது அது தீர்க்க தரிசிகளுக்கு புதிராகவே காணப்பட்டது. ஆகவே அவர்கள் இதை கருத்தாய் ஆராய்ந்து பரிசோதனை பண்ணினார்கள் என்று வாசிக்கிறோம். இருந்தபோதிலும் அவர்களால் அதை புரிந்து கொள்ள இயலவில்லை. அவர்களால் புரிந்து கொள்ள இயலவில்லை என்றாலும் ஆவியானவர் அவர்களுக்கு என்ன சொன்னாரோ அதை அப்படியே எழுதினார்கள். சீமோன் பேதுரு தேவனுடைய ஆவியானவர் உதவியோடு இந்த வித்தியாசத்தை கண்டுகொண்டார். கிறிஸ்து முதலாவது வருகையிலே பாடுபட்டு மீட்பை உண்டு பண்ண வருவார். அடுத்த முறை வரும்பொழுது மகிமையிலே வந்து பூமியிலே ஆட்சி செய்ய வருவார். அதேபோன்று மத்தேயுவும் தேவனுடைய ஆவியானவர் உதவியோடு இந்த ஒரு வேறுபாட்டை கண்டுகொண்டார். ஆகவேதான் சகரியா 9:9 இயேசு கிறிஸ்துவின் முதலாவது வருகையை பற்றி சொல்லப்பட்ட காரியத்தை மட்டும் எடுத்து எழுதியிருக்கிறார். இந்த முதலாம் வருகையை பற்றி சகரியா கூறும்பொழுது சியோன் குமாரத்தியே மிகவும் களி கூறு என்கிறார். ஏனென்றால் வாக்கு பண்ணப்பட்ட மேசியா உன்னிடத்தில் வருகிறார். இது பழைய ஏற்பாட்டு சபைக்கு மிகுந்த மகிழ்ச்சியை தரக்கூடிய காரியம். இயேசு கிறிஸ்து ராஜா, அவர் இறையாண்மை உள்ள இளவரசர், வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரத்தையும் உடையவர். இப்பொழுது அவருடைய சுவிசேஷ சபையிலே அவருடைய ஆவிக்குரிய ராஜ்யத்தின் ஆளுகை நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அடுத்ததாக சகரியா இதோ என்ற வார்த்தையை பயன்படுத்துகிறதை நாம் கவனிக்க வேண்டும். இதோ உன் ராஜா உன்னிடத்தில் வருகிறார், அவர் வருவார் என்று வெகு காலமாக சொல்லப்பட்டிருந்ததே இப்பொழுது இதோ அவர் உன்னிடத்தில் வருகிறார், அவர் வாசல் அருகே வந்துவிட்டார், இன்னும் சிறிது காலம்தான், வருகிறவர் கட்டாயமாக வருகிறார், ஆகவே கெம்பீரி. அருமையானவர்களே, இயேசு இந்த உலகத்திற்கு முதலாவது வந்ததும் இனிமேல் வரப்போகிறதும் மகிழ்ச்சியை தரக்கூடிய காரியங்கள்தான். அவர் மகிழ்ச்சியை தரவே இந்த உலகத்திலே வந்தார். ஆனால் அதில் எத்தனை பேர் மகிழ்ச்சி கொண்டார்கள்? ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை தங்கள் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டவர்கள் மாத்திரமே இந்த மகிழ்ச்சியை பெற்றுக் கொண்டிருக்கிறார்கள். இன்றும் கூட இந்த உலகத்திலே அவர் சமாதானத்தை வைத்துவிட்டு போயிருக்கிறார். ஆனால் எத்தனை பேர் அதை உண்மையிலேயே அனுபவிக்கிறார்கள்? அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் மட்டும்தான். அதேபோல இயேசு கிறிஸ்து இரண்டாவது முறையாக வரப்போகிறார். அதற்கு முன்பாக வர இருக்கும் ரகசிய வருகையிலே நீங்கள் பங்கடைய ஆயத்தமாயிருக்கிறீர்களா? அவர் இரண்டாம் முறை வருவது உங்களுக்கு மகிழ்ச்சியை தருகிற காரியமாயிருக்கிறதா? நீங்கள் இப்பொழுது அவருடைய ஆவிக்குரிய ராஜ்யத்திலே பங்கு பெற்றவர்களாக இருந்து கொண்டிருப்பீர்கள் என்றால் தேவ ராஜ்யத்திலே பங்கு பெறுவது உறுதி. பிரியமானவர்களே, நீங்கள் மகிழ்ச்சியோடு அதற்காக எதிர்பார்த்து காத்திருக்க முடியும். நீங்கள் அதற்காக ஆயத்தப்பட்டிருக்கிறீர்களா என்பதை மட்டும் சற்றே எண்ணி பாருங்கள். இயேசுவின் முதலாவது வருகைக்கு பின் உள்ள காலத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிற நாம் அவருடைய அந்த வருகையின் பயனை உண்மையாகவே நாம் பயன்படுத்திக் கொண்டிருக்கிறோமா? அவர் சிலுவையிலே மரித்து உண்டு பண்ணின ரட்சிப்பை பெற்று அனுபவிக்கிறோமா என்பதை எண்ணி பார்க்க வேண்டும். 8 என் ஆலயம் காக்கும்படி அதை சுற்றிலும் பாளையம் போடுவேன் என்று சொல்லப்பட்டிருக்கிறதை சிந்தித்தோம். தேவன் அவருடைய நகரத்தை, அவருடைய தேசத்தை, தேவாலயத்தை அலெக்சாண்டரிடத்திலிருந்து எவ்வாறு காத்துக்கொண்டார் என்று சிந்தித்தோம். இன்றும் கூட அவர் அவருடைய ஆலயமாகிய உங்களையும் காத்துக் கொள்வார். அதற்கு அவர் வல்லமை உள்ளவராயிருக்கிறார். யாரும் நம்மை ஒடுக்காதபடிக்கு அவர் பார்த்துக் கொள்வார். இது எல்லாம் உண்மைதான். ஆனால் நீங்கள் அந்த பாதுகாப்புக்குரிய ஆலயமாயிருக்கிறீர்களா அல்லது கள்ளர் குகையாக இருக்கிறீர்களா? உங்களிலே ஆவியானவர் வாசம் பண்ணுகிறாரா? தேவன் வாசம் பண்ணும் ஆலயமாக நீங்கள் இருப்பீர்கள் என்றால் நிச்சயமாக அவர் உங்களையும் காத்துக் கொள்வார். உங்கள் சரீரத்தையும் உங்கள் ஆத்மாவையும் அவர் என்றென்றும் காத்துக் கொள்வார். அப்படிப்பட்ட கிருபையை நீங்களும் பெற்று மகிழ கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.
கோ
நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய எமது முகவரி: வேத ஆராய்ச்சி, டி டபிள்யூ ஆர், தபால் பெட்டி எண் 134, திருநெல்வேலி 2, தமிழ்நாடு. எங்கள் தொலைபேசி எண் 94 42 25 26 27, மற்றும் ஒரு தொலைபேசி எண் 9585460460. எங்கள் இமெயில் முகவரி tamiltb@radio882.com. தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள், பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடிப்போவான். யாக்கோபு 4:7. தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள், பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடிப்போவான். யாக்கோபு 4:7.
நேயர்களே, டிரான்ஸ்வர்ல்ட் ரேடியோவின் தமிழ் நிகழ்ச்சிகளை காலை 6:15 மணி முதல் இதே அலைவரிசையில் தொடர்ந்து கேளுங்கள்.